குறைக்கணும். இரும்பு சத்துள்ள உணவை தான் உண்ணணும். இரும்பு பாத்திரத்தில் என்றும் சமைக்கணும். இரும்பு சத்துள்ள உணவை தான் உண்ணணும். மண்ணை வளமாக்க நீரது தேவை. மனிதனை வளமாக்கும் மாதர்களின் சேவை.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சமுதாய வானொலி ரேடியோ கோத்தகிரி 90.4. இன்றைய மலையரசு சுகமா நிகழ்ச்சியில் மனநலம் பற்றிய தகவல்களை குறிஞ்சிப்பு குழுவினர் நம்முடைய பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, கேட்கலாம். நேயர்களே, மனநலம் அப்படின்னா என்ன என்பதை பற்றி பிரியா அவங்க வந்து பேச வந்திருக்காங்க. வாங்க நேயர்களே, அவங்க தகவல்களை கேட்கலாம்.
என்னோட பெயர் பிரியா. மனநலம் பற்றி எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு தந்த ரேடியோ கோத்தகிரிக்கு நன்றி. நேயர்களே, மனம் மனிதனை இயக்குகிற, மனிதனுக்கு மட்டுமே உரித்தான தனித்தன்மை வாய்ந்த சக்தி. மனம் இருப்பதாலேயே அவன் மனிதனாக கருதப்படுகிறான். அது இல்லைனா அவன் விலங்கினங்களில் ஒன்றாகத்தான் இருப்பான். மனித நலம் என்பது நோயற்று இருப்பது மட்டுமல்ல, உடல் மனம் தான் சார்ந்திருக்க சமூகம் ஆகியவற்றில் மன நிறைவோடு வாழ்கின்ற நிலைதான் மனித நலமாக கருதப்படுது. மனம் சோர்ந்து வாடி போனால் அதில் உடல் இயக்கத்தையும் பாதித்து ஒருவனை முடக்கிவிடும். நல்ல மனநலம் வாய்க்க பெற்றவர் மட்டுமே உடல் வழியாக காரியங்களை சிறப்புற ஆற்ற முடியும். உடல் உள்ளத்தின் பணியால், ஆனால் உள்ளம் உடலின் பணியால் அன்று. கவலைகள் உடலை கரைக்கின்றது. உள்ள கருத்தை மாற்றாத நோயாளி உணவு முறையை மாற்றியும் பயனில்லை. உடலை பாதுகாக்க விரும்பினால், உள்ளத்தை காத்து உடலை செம்மையுற செய்ய வேண்டினால், உன் உள்ளத்தை ஒளித்திகழச் செய். எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் மனம் அமைதியாக நலமாக இருக்கிறது என்று பொருள். மனித மனத்துக்கு மட்டுமே பகுத்தறியும் பாங்கு அமைய பெற்று உள்ளது. சிந்தனை திறன், அறிவுத்திறன், நினைவாற்றல், தீர்வு காணும் திறமை, முடிவெடுக்கும் திறமை ஆகியவை மனிதனுக்கு மட்டுமே இருக்கும் குணங்கள். மனம் நலமாக இருப்பது மட்டுமே மனிதருக்கு பெரும் செல்வம். எந்தவித வசதிகள் இல்லாவிட்டாலும் மனநலம் மட்டும் சிறப்புற இருந்தால் மனிதன் வாழ்க்கையை நிம்மதியாக நடத்த முடியும். எத்தகைய மற்ற வசதிகள் இருந்தும் மனம் நலமாக இல்லாவிட்டால் அவர் வாழ்வு பயனற்றதாக போய்விடும். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம் என்கிறார் வள்ளுவர். மனநலம் பேணுவதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து காரியமாற்றுதல் மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தத்துவமாகும். மனித வாழ்வின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பெருமைக்கும் சிறுமைக்கும் காரணமாய் விளங்கி நிற்பது மனித மனம். ஐம்பொறிகளுக்கும் ஐம்புலன்களுக்கும் ஆதாரமாய் நின்று மனித மூளையாய் இயக்கப்பட்டு உயிருக்கும் உடலுக்கும் பாலமாய் இருப்பதுதான் மனம். மனிதனின் சிறப்புகள் அனைத்திற்கும் அவனின் செயல்கள் அனைத்துக்கும் மனமே காரணமாய் அமைகிறது. மனித வாழ்வின் அடிப்படையாய் அமைந்து அவனை இயக்கி நிற்கும் மனதை பற்றி அறிந்தவர் யாரும் இல்லை. மனதிற்கு உருவமோ எடையோ இருப்பிடமோ கொடுத்து வரையறுப்பது முடியாது. மனதை அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அதன் செயல்திறனை வைத்து, அதன் ஆற்றலை வைத்து. எப்படி அன்பை எப்படி அறிந்து கொள்கிறோமோ புரிந்து கொள்கிறோமோ அதே போல் மனதும் புரிந்து கொள்ளக்கூடியதே. ஏன்னா அதை உணரதான் முடியாது. மனம் சிந்தனைகளின் வெளிப்பாடு. மனநலம் உடல் நலமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை, ஒரு முகத்தின் இரண்டு கண்கள் போன்றவை. உடல் நோய் போன்றே மனநோய்களும் மனிதனிடத்து பல பிரச்சனைகளை உண்டு செய்யும். மனநோய்களை அடையாளம் கண்டு கொள்வது சற்று கடினமான செயல்களாகும். மனநோய் இருப்பவர்களுக்கு தாங்களுக்கு மனநோய் இருப்பதே தெரியாமல் போவதே மனநோய் முற்றிய பிறகுதான் அறிந்து கொள்ள முடியும். மனநலம் அதிகப்படுறதுக்கு காரணம் மன அழுத்தம்தான். முதல்ல மன அழுத்தம்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். உலகத்து வாழ் அனைத்து மக்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் மன அழுத்தத்துக்கும் நெருக்கீட்டுக்கும் ஆளாகிறாங்க. நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அல்லது நிலைமைகளை சமாளிக்க முடியாத போது நெருக்கீடு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ மன அழுத்தம் ஏற்படும். மனதளவில் ஏற்படுகின்ற பாதிப்பை சோர்வை கலப்பை ஆங்கிலத்தில் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. உடல் அளவில் ஏற்படும் மாற்றத்தை ஸ்ட்ரெயின் என கூறலாம். இவற்றை உண்டாக்கும் பிரச்சனைகள் வாழ்க்கை நிகழ்வுகள் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சில மன அழுத்தங்கள் சாதாரணமானவை. அவர் வந்து இயற்கையாகவே அதனை எதிர்கொள்ளவும் அது நின்று தம்மை பாதுகாக்கவும் அதுலேருந்து தப்பிச்சுக்கொள்ளவும் முயல்வாங்க. ஆனால் அப்படி நடக்கும்போது தசைகள் இறுகும், மூச்சு இதய துடிப்புகள் அதிகமாகும். ஆனால் இது மன அழுத்தம் நீங்கியதும் தசைகள் தளர்வுற்றும் மூச்சு இதய துடிப்பு குறைஞ்சி சாதாரண நிலைக்கு வந்துடுவாங்க. இதை வந்து அமைதியான உணர்வும் ஓய்வும் ஏற்படும். இதற்கப்புறம் பெரும்பாலருக்கு நிலைமைகள் வந்து சாதாரணமாக இருக்கும். ஆனால் சில பேர்த்துக்கு சில நேரத்தில் என்னாகும்னா அதிகமான நெருக்கீடுகள் மனசுக்குள்ளார ஏற்படும் போது, உதாரணமாக வேலையை விட்டு நீங்கும் போதோ இல்லை உறவினர்களின் ஆதரவு கிடைக்காம போகும் போதோ எதிர்கால வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்லை என்று எண்ணும் போதும் இவ்வகை நெருக்கீட்டுக்கு ஆளானவர்கள் வந்து அடிக்கடி தொடர்ந்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. மனசுக்குள்ளாரையே வச்சிட்டு இருக்கும்போது அவங்க தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் தசைகள் தொடர்ந்து இறுக்கமான நிலையில் இருக்கும். அதனால் இவர்களுக்கு மனநோய் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கு. மன அழுத்தம் இரு வகைப்படும்னு சொல்கிறாங்க. அதில் ரெண்டு வகை என்னன்னு பார்த்தோன்னா, ஆறுதல் தரக்கூடிய மகிழ்வான மன அழுத்தம், இனி ஒன்று துன்பம் விளைவிக்கின்ற நோய் செய்யும் மன அழுத்தம். இதில் ஒரு மனுஷனுக்கு வெளியில் ஏற்படுற மன அழுத்தத்தை விட வீட்டில் இருக்கிற மன அழுத்தம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஒரு வீட்டு சூழ்நிலை நல்லா இருந்தால் தான் அவன் வெளி இடத்துலையும் சந்தோஷமாக தொழில் செய்ய முடியும். இப்போ வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மன வாழ்க்கை பிரச்சனை, அதுவே சரியாக அமையலைன்னா பொருளாதார நெருக்கடி, குழந்தை பிறப்பு, பிள்ளைகள் பிரச்சனை, குடிப்பழக்கம், குடும்ப வன்முறை, தொழில் ரீதியான மன அழுத்தம், சமூக அளவில் பெரும் மாற்றங்களை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு மனநோயை கொடுக்குது. வெளி இடங்களில் என்ன மாதிரி பிரச்சனை வருதுன்னா, அவங்களோட வேலை செய்கிறவங்களோட அவங்க ஒத்து போகாமல் கருத்து வேறுபாடு அடிக்கடி ஏற்படுறது, தன்னுடைய விவரத்தை பற்றி தனக்கே தெரியாமல் இருக்கிறது, அதாவது அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் போயிடுறது. இது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு வேலை பளு ஜாஸ்தி ஆகும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக புழுக்கை பிடிக்கிறது, குடிப்பழக்கம்னு ஆளாகிறது, முறையான உடற்பயிற்சி இல்லாமல் போயிடுறது, அப்போ எப்படியாவது நம்ம ஜெயிக்கணுன்றக்காக கடின உழைப்பு, வெறி கொண்ட வேகம், மேலும் மேலும் சாதிக்க நினைக்கும் வெறி, ஓய்வெடுக்க தெரியாத நிலை, இந்த பிரச்சனையெல்லாம் ஐடியில் வேலை செய்கிற அத்தனை பேர்த்துக்கு இருக்குது. இந்த மன அழுத்தத்துக்கான உடல் அறிகுறிகள் என்னென்னா, இதய துடிப்பு, சுவாசம் அதிகரித்தல், இரத்த அழுத்தம் அதிகரித்தல், மார்பு இருக்கும், மூச்சு திணறல், தலைவலி, தளர்வு, களைப்பு, தூக்கமின்மை, தசைப்பிடிப்பு, செரிமான கோளாறுகள், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், உடல் எடையில் மாற்றம், பல்வேறு உடல்நல குறைபாடுகள், இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆனால் எல்லாத்துக்கும் ஏற்படுற குறைபாடுகள். இந்த மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க மனதில் ஏற்படுத்த அழுத்தத்தினால அவங்க வெளிப்படுத்துகிற குணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம், பொறாமை, வெறுப்புணர்வு, மகிழ்ச்சியின்மை, யார் கூடயும் ஒத்து போகாதது, விரக்தி, மற்றவர்களை குறை கூறும் குணம், அப்புறம் சந்தேகம், தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடும் மனப்போக்கு, ஊக்கமின்மை, மற்றவர்களிடமுள்ள சுமூக உறவு நிலையில் கோளாறு, மனச்சோர்வு, வேலையில் வெறுப்பு, மறதி, அதீதமாக கற்பனை செஞ்சுக்கோங்க தன்னை யாரோ வந்து தாக்குற மாதிரியோ இல்லை தனக்கு பின்னாடி யாரோ துரத்திட்டு வர மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் தன்னைத்தானே ஒரு கற்பனை நிலையில் வச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, கவனக்குறைபாடு, கவனச்சிதறல், மெதுவான எண்ண ஓட்டம், அப்புறம் படிக்கிறதுல கூட தாமதமாக இருக்கும், அவங்க புரிஞ்சுக்கிற திறன் வந்து கம்மியாயிடும். இந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது அவங்களுக்கு முதல்ல வர்ற நோய் என்னென்னா ஹார்ட் அட்டாக்கு, அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர் வந்தாலே எல்லாத்துக்கும் தெரியும் சுகர் வந்துடும்னு. இந்த ரெண்டு பிரச்சனை இருந்தாலே வேறு எந்த வியாதியும் வேண்டாம், எல்லா வியாதியும் நம்மளுக்கு வந்துடும். இதில் ஆண்களுக்கு வந்து ஆண்மை குறைவு நோயும் வந்துடும். 30-45 வயசான எல்லாத்துக்குமே மூட்டு வலி வருது, தோல் வியாதி வருது, தூங்கும் போது அவங்களுக்கு சுவாசக்கோளாறும் வருது, அப்போ வந்து கொரட்டை சத்தம் கேட்கும். இதையெல்லாம் சமாளிக்கணும்னா எளிய வழிகள்லேயே நம்ம சமாளிச்சிடலாம். டாக்டர்கிட்ட போகணும்னு கூட இல்லை, சாதாரண இரவு தூக்கத்தை வந்து நம்ம நல்லா தூங்கினா போதும். அதுக்கு முக்கியமாக பகல் பொழுதில் வந்து நம்ம மகிழ்ச்சியாகவும் நம்மளுக்கு பயனுள்ள பொருளாகவும் நாம் செய்யணும். இது ரெண்டும் செஞ்சால் தான் நாம் நைட்டு நல்லா தூங்க முடியும். இப்போ இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு வந்து தூக்க மாத்திரை போட்டால் தான் தூங்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பகல் பொழுதை நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா நைட்டில் நிம்மதியாக தூங்கலாம். தனிமையில் இருப்பவங்களுக்கு தான் இந்த காலத்தில் வந்து இந்த வியாதி வந்து நிறைய வருது. தனிமையில் இருக்கிறவங்க முதியோர்களாக இருந்தாங்கன்னா அவங்க நண்பர்கள் ஒரு நாலு பேர்த்து சேர்த்துக்கிட்டு வெளியில் அவங்களால முடிஞ்சதை போய் அவங்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவர்களுக்கு போயிட்டு படிப்பு சொல்லித்தரதோ இல்லை ஒரு லெட்டர் எழுதி தரதோ இல்லை பேங்க்கில் போய் ஹெல்ப் பண்ணுறதோ இந்த மாதிரி பண்ணலாம். வாழ்வில் உயர் நெறிமுறைகளை பின்பற்றுவரோடு நம்பிக்கையானவர்களிடம் நம் பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் மனது விட்டு பேசினாலே பாதி ஸ்ட்ரெஸ் போயிடும். புகைப்பிடித்தல் மது அருந்துதல் இது மூலமாக தான் நம்ம பிரச்சனை தீரும்னு நினச்சிட்டு அந்த பிடியில் போய் நம்ம சிக்கிடக்கூடாது. இப்போ புகைப்பிடிக்கிறது மது அருந்ததை விட முக்கியமாக போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டு வராங்க இந்த கால இளைஞர்கள் எல்லாம். வீட்டில் உள்ள பெரியவர்களிடமும் கூட மனம் விட்டு பேசலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. அவங்க கிட்ட பேசும்போது அவங்க வாழ்ந்த முறையை பற்றியும் அவங்களுக்கு இவ்வளோ வருஷம் என்னென்ன அவங்க செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லும்போதே நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிடும். இதோட நம்ம உடற்பயிற்சியும் யோகா பயிற்சியும் டெய்லி கடைப்பிடிச்சாலே போதும். மன அழுத்த நோய்க்கு பாதிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு நேரம் நம்ம மனநலம் பற்றி பேசியதை கேட்டீங்கல்லவா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
நேயர்களே, இவ்வளவு நேரமாக திருமதி பிரியா அவங்க மனநலம் எப்படி ஒருத்தங்களை பாதிக்குது, அது மூலயமா எப்படி ஒரு மனுஷன் பாதிப்பு அடைகிறான், அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு வெளியே வர்றதுன்ற விஷயத்த வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நேர்களே, அடுத்ததாக மனநலம் பற்றிய ஒரு நாடகம் கேட்கலாமா?
வாங்க டீச்சர், வாங்க எல்லாம் உட்காருங்க.
குட் மார்னிங் மேடம், ஏன் இவ்வளோ காலையிலேயே சீக்கிரமாக கூப்பிட்டுட்டீங்க?
என்ன மேடம், காலையிலேயே மீட்டிங் வச்சிட்டீங்க, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இன்னைக்கு கிளாஸ் கூட போல.
ஆமாம் டீச்சர், முக்கியமான விஷயம்தான்.
சரி சொல்லுங்க மேடம், அப்படி என்ன முக்கியமான விஷயம்?
ஒவ்வொரு ஊரில் அரசாங்கத்து மூலமாக மனநலம் பற்றி ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதில் எல்லா காலேஜ் ஸ்கூல் பங்கெடுத்துக்கணுன்றது கவர்மெண்ட் ஆர்டரு. அதனால நம்ம ஸ்கூலில் இருந்தும் கண்டிப்பாக டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்டும் போய் கலந்துக்கணுமாமா. அதான் உங்களை எல்லாத்தையும் வர சொன்னேன்.
சரிங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் போய் கலந்துக்கிறோம்.
நீங்கள் கலந்துக்கிறது முக்கியம் இல்லை டீச்சர், அதில் கலந்துக்கிட்டு குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரியும் பயனுள்ளதாகவும் இருக்கணும் டீச்சர்.
சரிங்க மேடம், கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிட்டு போய் நாங்களும் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறோம்.
சரிங்க மேடம், டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளாஸ்க்கு போறோம்.
ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து மனநலம் பற்றிய விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து நடத்துறாங்க. அதுல வந்து நமக்கு வந்து கண்டிப்பா கலந்துக்கணும்ன்றது பிரின்சிபல் ஆர்டர். அதுல மனநலம் பற்றி எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்க போறோம். மனநலம் பற்றிய கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நோட்டு புத்தகத்தோட வந்துருங்க. அவங்க கொடுக்குற எல்லா தகவல்களையும் சேகரித்து வச்சுருக்கணும். நீங்கள் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணித்தரணும். சரியா ஸ்டூடெண்ட்?
சரிங்க டீச்சர்.
அடுத்த நாள் மனநலம் பற்றிய விழிப்புணர்வு முகாமில் டீச்சர் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள். விழா கமிட்டியினர் பேச வருகிறார்கள்.
இங்கு வந்திருக்கும் அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மனநலம் பற்றி பவித்ரா அவர்கள் பேச வந்திருக்காங்க, வாங்க கேட்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். மனநலம் பற்றி பேச என அழைச்சிருக்காங்க. மாணவர்களே, மனநலம்னா என்ன? உலகத்தோடு ஒத்து போய் ஒருவருக்கொருவர் சுமூகமாக உறவு நிலையை வளர்த்து முடிந்தவரை பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் உள்ள வாழ்க்கை வாழ்வதே மனநலம் என்று கூறுகிறார்கள் அறிஞர்கள். மனநலம் பெறுவதற்கு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை அவசியம் தேவைப்படுகிறது. மனநோய் இல்லாமல் இருப்பது மட்டும் மனநலம் பெற்றிருப்பது ஆகாது. ஒரு மனிதன் தன்னை முற்றிலும் அறிந்தவனாக இருப்பான். தன் யார், தன்னுடைய தேவைகள் எவை எவை, தன்னுடைய குறைகள் நிறைகள் எவை எவை, தன்னுடைய லட்சியங்கள் என்ன என்பது பற்றி அறிந்திருப்பான். தன்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தம் கட்டுப்பாட்டுக்கு இருக்குமாறு பார்த்து கொள்வான். இப்ப வந்து மனநலத்தை பத்தி பெரியவங்க நிலைய தெரிஞ்சுக்கிறதை விட பள்ளி மாணவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பருவத்துக்கும் வாலிப பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவத்தை தான் டீனேஜ்னு சொல்றாங்க. இங்க வந்திருக்க எல்லா மாணவர்களுமே டீனேஜ் பருவத்துல தான் இருக்கீங்க. இப்ப இங்க வந்திருக்கவங்களையே நிறைய பேர் 12 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிறத அதிகமா இருக்கீங்க, டீனேஜ் பருவத்துல இருக்கீங்கன்ட்டு சொல்றோம். சார்ந்திருக்கிற சில குழந்தைங்க தான் தன்னிச்சையா முடிவெடுக்கிற பெற்றோரை சார்ந்து இருக்கிற குழந்தைங்க அத்தனை பேரும் தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 2ஆம் கட்ட வயசுன்னு சொல்றாங்க. டீனேஜ் பருவத்துல முதலில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுல முக்கியமா
ஆனதுன்னு முதல்ல சொன்னா உங்க உடம்புல தான் ஏற்படுது. அதுல உடம்புல ஏற்படுற பாலுணர்வு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுது, மார்பக வளர்ச்சிகளும் காணப்படும். இதுல பெண்களுக்கு முக்கியமா ஏற்படுது உடல் ரீதியா. அடுத்ததா அறிவு திறன் மற்றும் மன வளர்ச்சி மாற்றங்களை பத்தி பார்க்கலாம். பள்ளி மூலமாகவும் உலக நடைமுறைகள் உன்னிப்பாக கவனிப்பதும் அறிவு வேகமாக வளர்கின்ற பருவம் இது. அவரவர்களின் தனித்த குண நலன்கள், மரபு வழி, குடும்ப சூழல், பொருளாதார நிறைவு போன்றவை இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும். தன்னால் எல்லாம் முடியும் என்கின்ற நம்பிக்கையும், நானும் ஒரு பெரிய பெண்ணாக மாறி வருகிறேன் என்ற உணர்வும், தனக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தும் அங்கீகாரமும் வேண்டும் என்கின்ற உந்துதலும் இப்பருவத்தில் தோன்ற தொடங்கும். தன் கருத்தும் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஆவல் நிரம்ப இருக்கும். கல்வி மற்றும் எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுப்பதில் தனக்கும் பங்குண்டு என கருதுவர். அடுத்ததா விடலை பருவ கோளாறுகள். விடலை பருவத்தில் பலவிதமான மனநல பாதிப்புகள் ஏற்பட வழியுள்ளன. இந்த பருவத்தில் 10-15% ஏதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். பெரும்பாலும் இந்த பாதிப்பு தற்காலிகமானது. பள்ளியில் பாலியல் கல்வி பாடங்கள் போதிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்து பரவி வருகிறது. உடலுறவு ரீதியான விஷயங்கள் மற்றும் பாலியல் கல்வி அன்று குடும்ப வாழ்வின் அவசியம், பெற்றோர் கணவன் மனைவி குழந்தைகள் ஆகியோரின் கடமைகள், உரிமைகள், பொருளாதார பிரச்சனைகள், பருவம் எய்தல், மாதவிடாய், கர்ப்பம், பிரசவம், தாய்ப்பால் தருதல் மற்றும் குடும்ப நலத்திட்டங்களின் அவசியம், தகாத உறவினால் ஏற்படும் நோய்கள் என்று பிற்கால வாழ்விற்கு அடிப்படையான பல நல்ல கருத்துக்களை முறையாக வரம்பு மீறினால் சொல்லித்தருதல் அவசியம். விடலை பருவத்தில் பால் உணர்வுகளும் அது என்ன எப்படி என்கின்ற ஆர்வமும் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுவது இயற்கை. இதை போக்க முறையான அறிவுபூர்வமான பாலியல் கல்வி இன்றைய பெண்களுக்கு தேவை. இந்த டீனேஜ் பருவத்தில் மாணவ மாணவியர்களுக்கு ஏற்படும் மனநல மாற்றங்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாய்ப்பு தந்த விழா கமிட்டியினருக்கு நன்றி.
கீதா, இங்கே வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மனநலம் பற்றி இவ்வளோ விஷயம், அது பெண்களுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது எனக்கு இங்கே வந்து தான் தெரிஞ்சது. பவித்ரா, அவங்க சொன்ன விஷயம் நம்மளுக்கு யூஸாக இருந்தது தானே?
ஆமாம் கவிதா, நாளைக்கு டீச்சர் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அதில் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சரியா,
வாங்க பசங்களா, கிளம்பலாம்.
அடுத்தது பள்ளியில்
என்ன ஸ்டூடெண்ட், இன்னைக்கு காலையிலிருந்து மனநலம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நாளைக்கு வரும்போது மனநலம் பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க.
சரிங்க டீச்சர். என்னதான் டீச்சர் இப்படி சொல்லிட்டாங்க, ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க, எனக்கு அதை பத்தி புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு ப்ராஜெக்ட் பண்ண தெரியுமான்னு எனக்கு தெரியல, எப்படி பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. எங்க அப்பா வேற வீட்டுல எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க.
இதுல என்ன பயப்படுற விஷயம் இருக்கு கவிதா? நீ வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துமே ப்ராஜெக்ட் பண்ணலாம்.
சரி கீதா, நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் டீயும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன்.
சரி கவிதா, சீக்கிரமா வந்துடு. என்ன, கீதா வீட்டுக்கு கவிதா போறா.
எப்படி இருக்க, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன ரொம்ப நாளா வீட்டு பக்கமே காணோம்.
நல்லா இருக்கேன் ஆன்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க.
படிப்பெல்லாம் எப்படிமா போகுது, நல்லா படிக்கிறியா? எங்க கீதா எப்படிமா படிக்கிறா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லு.
நான் நல்லா படிக்கிறேன் ஆன்டி, கீதாவும் நல்லா படிக்கிறான், அவ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா வருவா ஆன்டி.
என்னம்மா இப்படி சொல்ற, அவ வீட்டுக்கு வந்தா படிக்கிறதே இல்லம்மா, வீட்டுக்கு வந்தோடனே விளையாட போயிடுறா, அவ புக்கே தொடறது இல்லம்மா, எப்ப பார்த்தாலும் அந்த செல்லை வச்சு நோண்டிகிட்டேதான் இருக்கா.
மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களாமா, யார் வீட்டுக்கு வந்தாலும் என்னை பத்தி உங்களுக்கு குறை சொல்லாம இருக்கவே முடியாதுல்ல. சரிம்மா, எங்களுக்கு டீச்சர் வந்து ப்ராஜெக்ட் வேலை கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் கவிதா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, நாங்கள் ரெண்டு பேர் போய் அந்த ப்ராஜெக்ட் வேலை பண்ணுறோம்.
கீதா, என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம்? அந்த பவித்ரா மேடம் சொன்னதே பண்ணிடலாமா? அவங்க மனநலம் பற்றியும் அதில் பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றதும் சொன்னாங்க தானே, அதை வச்சே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிடலாமா?
சரி கவிதா, நானும் அதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நீயே சொல்லிட்ட, பெண்கள் எவ்வளோ பாதிப்படைகிறாங்க, அதை வச்சே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்த நாள் பள்ளியில்
ஸ்டூடெண்ட், நேற்று நான் சொன்ன ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டீங்களா? முன்னாடி எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணுங்க.
டீச்சர், நானும் கீதாவும் சேர்ந்தே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், அதில் நேற்று பவித்ரா மேடம் சொன்னாங்கல்ல பெண்களை பற்றி அவங்களுடைய பிரச்சனை, அதனால் ஏற்படும் மனநலம், அதை வச்சே நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் டீச்சர், அது உங்ககிட்ட நாங்கள் வாசிச்சு காட்டுட்டுமா?
சரிம்மா, உங்கள் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், நீங்கள் வாசிங்க.
என் பேர் கவிதா. நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிற ப்ராஜெக்டில் மனநலத்தில் பெண்களின் பாதிப்பு எவ்வளோன்றது தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன். ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானம்னு சொல்கிறாங்க இந்த சமூகத்தில், ஆனால் ஆண்களை விட பெண்கள் தான் இன்னைக்கு வெளியில் போகும்போதும் இப்போ இந்த காலத்தில் வீட்டில் இருக்கும்போது கூட பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதனால் அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல நெருக்கடியை சந்திக்கிறாங்க. இன்றைக்கி கல்வி அறிவு பெண்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட அந்த கல்வி அறிவினால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பயன் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்தவரை வந்து பெண்கள் பலரும் இன்னும் மென்மையானவர்களாகவும் அவங்க குடும்பத்தை சார்ந்திருக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அடிப்படை காரணம் வந்து நம்ம கலாச்சாரத்திலேயே ஊறி இருக்கிறதும் ஒரு முக்கிய காரணமாக நம்ம இதை சொல்லலாம். பெண் குழந்தை பிறந்து விட்டாலே ஏதோ பாவம் செய்தவர்களாகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாகவும் அதையும் தாய்மார்களை இழிவாகவும் நடத்துகிறார்கள். ஏன்னா பெண்கள் பிறந்துட்டாலே சிறு வயதிலிருந்தே அவங்க வளர்க்குற முறை எப்படி இருக்குன்னா ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு பெரும் மாறுபாடு இருக்குது. எல்லாவற்றிலும் ஒரு கட்டுக்குள்ளேறையே பெண்களை வச்சு வளர்த்துடுறாங்க. என் பிள்ளை என்னை வைத்து காப்பாற்றுவான், நாளைக்கு வயசான காலத்தில் அவன் எனக்கு ராஜா மாதிரி சோறு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண் குழந்தைய வளர்க்குறாங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லி வளர்த்துட்றாங்க. பெண்களை சின்ன வயசுலேருந்தே அடிமைப்படுத்திடுறாங்க. அதனால் எல்லா பெண் குழந்தையும் என்ன என்ன காரணத்துக்காக வளர்க்குறாங்கன்னா பின்னாடி அவள் வந்து வேறு வீட்டுக்கு போயிடுவா, அவள் அதனால் அவளுக்கு வீட்டு வேலை தெரிஞ்சால் போதும், கல்வி அறிவு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வளர்த்துறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தான் சமூகமும் அதனுடைய சூழ்நிலையும் மாறி வரும்போது தான் பெண்கள் சுதந்திரமே கிடைச்சிருக்கு. அதுலேயும் இன்னும் கல்வி அறிவுன்றது பாதி தான் கிடைச்சிருக்கு, இன்னும் பாதி வந்து கிடைக்கல. அப்படி அனுப்புகிற பெண்களுக்கு கூட சுதந்திரம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. எல்லா அப்பா அம்மாவும் என்ன சொல்கிறாங்க, ஐயோ வயசு பிள்ளைய வெளியில் அனுப்புகிறதே வயிற்றில் நெருப்பு கட்டின மாதிரி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது கரெக்டாக தான் நடக்குது. ஏன்னா இன்றைய சமூகம் வந்து பெண்களை ஒரு போக பொருளாக தான் பார்க்குறாங்க. மனநல பாதிப்புகள் நம் நாட்டில் வந்து ஆண்களை விட பெண்களுக்கே அதிகமாக இருப்பதாக ஆராய்ச்சி கூறுது. ஏன்னா ஒரு ஆணை விட பெண்ணுக்கு தான் உடல் ரீதியாக பாதிப்பும் மன ரீதியாகவும் பாதிப்பு வருது. அவள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அவளுக்கு நேர்ந்தால் கூட மனம் விட்டு யார்ட்டையும் பேச முடியாது. ஏன் அவங்க அம்மா கிட்ட கூட அவள் சொல்ல முடியாது, சொல்லிட்டான்னா உன் பொண்ணை சரியாக வளர்க்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவளுக்கு ஏன் எதனால் எந்த பிரச்சனைன்னு கூட கேட்க மாட்டாங்க. நீ சரியாக வளர்த்துல, அவள் சரியாக போகலை, வெளியில் போகும்போது ஒழுக்கமாக போகலன்னு தான் சொல்லுவாங்க. திருமணமான பெண்கள்லாம் ஆண்களை விட பெண்களுக்கே அதிகமாக மனநல பாதிப்பு அதிகமாகுது. இது படித்த பெண்களுக்கு இதை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா படிக்க போகிற இடத்துலையும் சரி, பணிபுரியறதுக்காக அவங்க வெளியில் போகும்போதும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகளுக்கு ஆண்களினால அவங்க பாதிக்கப்படுறாங்க. சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களாகவும் அவங்க ஆண்களை சார்ந்தே இருக்கிற நிலை இருக்கிறதாகவும் நினைக்கிறதுனால அவங்க வந்து உடல் ரீதியாக வந்து அவங்களுக்கு ஆறுதல் இல்லாதனால அவங்க வந்து மன ரீதியாக பாதிக்கப்படுறதுனால மனநோய் வர காரணமாக இருக்குது. பெண்கள் வளர்ச்சியில் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் உடலில் ஏற்படும் நாளமில்லா சுரப்பைகளின் வேக நிலையோ மந்த நிலையோ அவர்கள் மனநிலை மாறுதலுக்கு காரணமாக அமையுதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பருவத்திலும் காலகட்டத்திலும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற மன நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் கூட அவங்க மனநல பாதிப்புக்கு காரணமாக இருக்குது. ஹிஸ்டீரியா என்று சொல்லப்படும் மனநல பாதிப்பு கூட இன்றைய இளம் பெண்களை வந்து அதிகமாக தாக்குது. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனை வந்து நம்ம நாட்டு பெண்களுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வளர்க்குற நம்ம வாழ்ந்து வர கலாச்சாரம் வந்து நம்ம பெண்களை வந்து மது பழக்கத்துக்கோ இல்லை போதைப் பொருளுக்கோ அடிமையாக்குறதில்லை. அதனால் அவங்க வெளிநாட்டுக்கு சென்றாலும் சரி, வெளியூருக்கு சென்றாலும் சரி, அவங்க தன்னைத்தானே ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிறாங்க. டீச்சர், இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட். டீச்சர்,
என் பேர் கீதா. நான் வந்து பெண்கள் மனநலம் பாதிப்பில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். அது உங்கள் முன்னாடி வாசிச்சு காட்டுறேன். ஒரு பெண் பிறந்த உடனே அவள் வளர்ந்துட்டு வர ஒவ்வொரு விதத்துலையும் வந்து அதிகமாக பாதிப்படைகிறாள். ஃபஸ்ட்டு பாதிப்புன்னு சொன்னால் அவள் மாதவிடாய் ஏற்படுற நேரத்தை தான் அதிகமாக பாதிப்படைகிறாள். அவள் மாதவிடாய் ஏற்படும் போது அவளுக்கு ஏற்படுற மாற்றங்களும் அவள் உடல் அளவில் ஏற்படுற மாற்றங்களும் யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் போயிடுது. இதனாலேயே அவளுக்குள்ளேயே வந்து எரிச்சல், கோபம், மன வருத்தம் போன்ற வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவள் அந்த ஸ்டேஜை விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது கருக்கலைப்பு, கர்ப்பப்பை அகற்றுதல், கற்பழிப்பு போன்ற பெண்களின் மனநிலை வந்து அதிகமாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைது. பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கு மனநிலை பாதிப்பை வந்து உண்டாக்கவும் செய்யும். பெண்கள் கருவுற்றிருக்கும்போது மனதளவில் வந்து அவங்க பாதிப்படைகிறதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம தடுக்கணும்னா நம்ம வந்து அவங்க கூட வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்னென்ன தேவை
அவங்க எந்த நிலமையில இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து சூழ்நிலை வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். கர்ப்ப காலத்தில் இருக்க பெண்கள் வந்து உடல் நலத்தோடவும் மனநலத்தோடவும் இருந்தாதான் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி அறிவியல் ரீதியாகவே சொல்கிறாங்க. மனதளவில் ஏற்படுற பாதிப்புகள் ஆரம்பத்திலேயே அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அது சரி செஞ்சாதான் அவங்களும் சரி அவங்களுக்கு பின்னாடி வர சந்ததியும் சரி நல்லதாக இருக்கும். பிரசவத்திற்கு பின்னாடியும் வந்து பெண்கள் வந்து அதிகளவாக மனதளவில் பாதிப்படைகிறாங்க. அப்படி அவங்க பாதிப்படைதுன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை எப்படி வளர்க்கணும் அதை எப்படி பாதுகாக்கணுன்ற ஒரு கேள்வி உணர்ச்சியோடையே அவங்க வந்து மனசு வந்து அதிகமாக பாதிப்படைகிறது. இது எப்படி நம்ம போகணும்னா நம்ம சுற்றி இருக்க அதாவது இவங்களுக்கு பெரியவங்க அவங்க மாமியார் அவங்க அம்மா இதெல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க அந்த மாதிரி சோர்வடையாமல் இருந்து அவங்க குழந்தைய வந்து நல்லா பாதுகாக்கணுன்ற விஷயத்தையும் சொல்லித்தரணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து பெண்கள் குறிப்பிட்ட வயசு அதாவது 45-50 இருக்கும்போது மாதவிடாய் வந்து நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நிறைய பேர் எப்படின்னா அந்த வயசில் வந்து நம்மளுக்கு நின்றுச்சே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகளை கேட்டு இதை பயப்பட்டு மனநோய் ஏற்படுத்திக்கிறாங்க. இதுக்கான தீர்வு ஒரே தீர்வு என்னென்னா நல்ல மருத்துவரை பார்த்து அதுக்கான ஆலோசனை கேட்டு அதுபடி இருந்தால் இந்த மனநோய் வந்து வராது. ஒரு பெண்களுக்கு வந்து கல்வி அறிவும் வேலை செய்கிற திறமையும் வந்து ஒரு சமுதாயம் வந்து உருவாக்கி கொடுத்துட்டாலே அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான உணர்வு வந்து இயல்பாகவே அமைஞ்சிடும். அவங்களுக்கு ஒரு மன பாதுகாப்பு வந்து கவசமாகவே மாறி நிற்கும். நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வை திமிர்ந்த நாணச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம் என்பது ஒரு பாரதியாரின் கவிதை. இந்த கவிதை மூலமா தான் பெண்கள் வந்து தன்னோட எல்லா பாதுகாப்பையும் கொண்டு அவளோட மனச்சோர்வை நீக்கி பாதுகாப்பா இருக்க முடியும். இதுதான் டீச்சர் என்னோட ப்ராஜெக்ட்.
நிறைய விஷயங்கள் மனநலத்தை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, பரவாயில்லையே. அதுலயும் குறிப்பா பெண்கள் நலத்தை பத்தி நிறைய தெரிஞ்சிட்டும் இருக்கீங்க, கத்துக்கிட்டும் இருக்கீங்க. எல்லாரும் இவங்களுக்கு கைத்தட்டுங்க பார்க்கலாம்.
நேர்களே, இவ்வளவு நேரமாக மனநலம் பற்றியும் ஏற்படும் பாதிப்புகள் அதிலிருந்து எப்படி வெளியே வருது, மனநலத்தில் பெண்கள் வந்து எவ்வளோ பாதிப்படைகிறாங்க அப்படின்றத ஒரு நாடகம் வாயிலாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லவா. நேர்களே, இன்றைய மலையரசு சுகமா நிகழ்ச்சியில் மனநலம் பற்றிய விழிப்புணர்வை குறிஞ்சிப்பு குழுவினர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களோடு இணைந்திருங்கள். ரேடியோ கோத்தகிரி 90.4.
மண்ணை வளமா